வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 14 நாட்கள் பாகம் 4. அவசரமும் இரக்கமற்ற தன்மையும் கலந்த செயல் அது. அந்த கிராமத்தில் 125 பேர்கள் நதிக்கரையில் வரிசையாக திரும்பி நிற்க வைக்கப்பட்டு சுடப்பட்டனர். அவர்கள் அனைவரும் ஆண்கள், பெரும்பாலும் இளைஞர்கள். சுல்தான் மஹமதின் பிளட்டூனிலிருந்து பலவித ஆயுதங்களை உபயோகித்தார்கள். ரைஃபிள், லைட் மிஷின்கன், ஸ்டென் மிஷின், கார்பைன் யாவும் உபயோகிக்கப்பட்டன. மெஷின்கன் உபயோகித்த சிலருக்கு உடல் வலி ஏற்பட்டது. அவர்கள் அவசரத்தில் இருந்தார்கள். சுடப்பட்டவர்களில் சிலர் இறக்கவில்லை. நதியின் மேட்டுக்கரையிலிருந்து புற்களும் புதர்களும் நிறைந்த சரிந்த பூமியில் குண்டு அடிபட்டு விழுந்தவர்களில் சிலர் சில மணி நேரம் குற்றுயிராக இருந்தார்கள். அவர்கள் கால்களை நதியின் ஓட்டம் மெல்ல வருடியது. மேலே சில பருந்துகள் வட்டவிட்டன. அந்த கிராமம் சில இடங்களில் கொளுத்தப்பட்டது. சில சோல்ஜர்கள் போகிற அவசரத்தில் சில வீடுகளுக்கு சென்று பெண்களை தேடினார்கள். அந்த பெண்கள் தானிய பானைகளின் பின் மறைந்திருந்தார்கள். தானியம் விரயமாக சிதறியது. அறுவடை செய்யப்படாது காய்ந்த கதிர்கள் நிறைந்த நெல் வயல்களில் இரத்தம் கசிய ஓடினார்கள். அவர்கள் பின் ஓடிய இராணுவத்தினர் அந்த காய்ந்த பயிர் வெள்ளத்தில் மறைந்தார்கள். மற்றபடி கிராமம் பொதுவாக மௌனமாக இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தினுள் அந்த கிழவன் இன்னும் தோண்டிக் கொண்டிருந்தான். அந்த சிறு பெண் அழுகையை நிறுத்திவிட்டாள். தன் அம்மாவின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தாள். தன் தாய் தூங்குகிறாள் நினைத்து கொண்டிருந்தாள். சுல்தான் முகமது நேராக அங்கிருந்து நதியோடு 18 மைல் ஜீப்பில் பிரயாணம் செய்து அந்த பாலத்தை அடைந்து யூனிட்டின் கமாண்டருக்கு ரிப்போர்ட் செய்தான். அந்த கிராமத்தில் 122 முக்தி பாகினிகளை கொன்றுவிட்டதாக பெருமையுடன் சொன்னான். அந்த பாலம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கேன்டிலேவர் முறைப்படி கட்டப்பட்ட பாலம். 320 அடி நீளம் இருந்த நதி குறுகும் ஒரு பகுதியில் மிக திறமையாக கட்டப்பட்டிருந்த பாலம் அது. 1942 இருக்கும் பழைய பாலம். அதன் மேல் இப்போது அவசர அவசரமாக அழுக்கு பச்சை வர்ணம் அடிக்கப்பட்டிருந்தது. டாக்காவுக்கு ஜெஸ்ஸூரிலிருந்து தென்மேற்கிலிருந்தும் அணுகும் பாதையில் மிக முக்கியமான பாலம் அது. பாலத்தின் மறுகரையில் பாதுகாவலுக்காக ஆர்டிலரி யூனிட் இருந்தது. நூற்றுக்கணக்கான கூடாரங்கள் இலை மறைவில் பொதிந்திருந்தன. ட்ரெஞ்ச் குழிகள் பல இடங்களில் வெட்டப்பட்டு பலர் அவற்றில் காத்திருந்தார்கள். அந்த பாலத்தை ஜெஸ்ஸூர் பகுதியிலிருந்து அணுகும் பாதை முழுவதும் மிதித்தால் வெடிக்கக்கூடிய கண்ணி வெடிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. ஹோவிட்சர்கள், மார்ட்டர்கள், ஆன்டி டாங்க் மிசைல்கள், மிசைல் எறியும் சாதனங்கள், ராக்கெட் எறியும் சாதனங்கள் யாவும் மரங்களின் நிழல்களில் இலைகளின் பொதுவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. பாலத்தின் இரு முனைகளிலும் சற்று தள்ளி ஆன்டி ஏர்கிராஃப்ட் பீரங்கிகள் வான் நோக்கி காத்திருந்தன. சுல்தான் முகமது அங்கே ஆசிஃபை மறுபடி சந்தித்தான். சில மாதங்களுக்கு முன் அவர்கள் பாதை டாக்காவில் பிரிந்திருந்தது. மறுபடி இங்கே சேர்ந்திருக்கிறது. ஆசிஃப் சற்று மாறித்தான் இருந்தான். முன்பிருந்த அந்த ஊக்கமும் பரபரப்பும் குறைந்திருந்தன. ஆசிஃபும் ஒரு கேப்டன். முகமதை பார்த்ததும், வேலை முடிந்ததும் என் கூடாரத்துக்கு உன்னோட நிறைய பேச வேண்டும் என்றான். கூடாரத்தில் ஆசிஃப் முகமதிடம் ஒரு மண் பாத்திரத்தில் அரிசியிலிருந்து தயாரிக்கப்பட்ட சாராயம் தந்தான். உள்ளூர் சரக்கு நல்ல காட்டமாக இருக்கு என்றான். சுல்தான் முகமது அதை கொஞ்சம் சப்பி பார்த்தான். மண்டையில் எறியது. சுல்தான், என்ன சைதா, எப்படி இருக்க? இன்றைக்கு ஒரு கிராமத்தை துடைத்து விட்டேன். பெண்கள் நிறைய இருந்தார்கள். எனக்கு சமயம் இல்லை. நான் முயன்ற ஒருத்தி இறந்து விட்டான். சார்ஜென்ட் தெரியுமா உனக்கே? ரியாஸ் அவன் புகுந்து விளையாடுனான்.
ஆசிஃப் ஒரே மடக்கில் அந்த பானத்தை பருகினான். சுல்தானும் அப்படியே செய்தான். தீச்சரம் போல அது உள் இறங்கியது.
அவர்கள் எதிர்ப்பதில்லை, சுலபமாக இறக்கிறார்கள். சுமார் 120 பேரை இன்று சுட சொன்னேன். மௌனமாக இருந்தார்கள். நான் விரும்புவது இந்தியர்களை. அவர்களை கொல்லத்தான் நான் காத்துக்கிட்டிருக்கிறேன். இதெல்லாம் ட்ரிகர் ப்ராக்டிஸ்.
அப்போது இருள் நன்றாக பரவி இருந்தது. தூரத்தில் ஷெல்களின் வெடிகள் கேட்டன. வெகு தூரத்தில் முணுமுணுக்கும் இடிகள் போல
இந்தியர்கள் என்றான் ஆசிஃப் அந்த பக்கம் நோக்கி. அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நாளை இங்கு வந்து விடுவார்கள் நினைக்கிறேன். வர முடியாது. அங்கே அவர்கள் துரத்தப்படுவார்கள். ஜெஸ்ஸூர் ஒரு காலம் விழாது.
சுல்தான், எந்த உலகத்தில் இருக்கிறாய்? அவர்கள் ஜெஸ்ஸூரிலிருந்து நாளை புகுந்து விடுவார்கள். அவர்களை நிறுத்த முடியாது. அவர்கள் எண்ணிக்கை அதிகம். அவர்களுக்கு கெருல்லாக்களின் பக்கபலம் இருக்கிறது. அவர்கள் நம்மை முழுவதும் சூழ்ந்திருக்கிறார்கள்.
ஆசிஃப், நீ ஆல் இண்டியா ரேடியோவை அதிகம் கேட்கிறாய். அதெல்லாம் போய்.
டாக்கா ரேடியோ நின்று போய்விட்டதே. சுல்தான், நாம் பாசாங்குகள் செய்ய வேண்டாம். அவர்கள் கடற்படை கடல் மார்க்கத்தை அடைந்து விட்டது.
அங்கிருக்கும் நம்ம விமானங்கள் போதாது. எல்லா திசைகளிலும் அவர்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள்.
டன்கர்க் மாதிரி ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தால்தான் நாம் தப்ப முடியும்.
ஒரு பாகிஸ்தானியன் 5 இந்தியனுக்கு சமானமா சேஃப்? நீ கவனி, நாளை அவர்கள் ஜெசூரை விட்டு துரத்தப்படுவார்கள். நாம் கொஞ்சம் அதை அதிகம் செய்துவிட்டோம். எதை? இந்த கொலைகள், பலாத்காரங்கள், கொள்ளை, இவற்றை நாம் தவிர்த்திருக்க முடியாது. அந்த ரஜாக்கர்கள், படுபாவிகள், அவர்கள்தான் அதிகம் போய்விட்டார்கள். இதெல்லாம் போரில் சகஜம், அதில் ஏதும் தப்பில்லை ஆசிஃப். சுல்தான், போரில் ஜெயிப்பவன் எப்போதும் நீதிபதி, தோற்றவன் எப்போதும் குற்றவாளி. ஞாபகம் வைத்துக்கொள்.
நாம் ஜெயிப்போம். இன்னும் கொஞ்சம் கொடுக்குறையா? இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் என்று அவர்கள் தத்தம் பயங்களை அந்த அரிசி பானத்தின் போதையில் கரைக்க முயன்றார்கள். இரவு தன் கூடாரத்தில் வந்து படுத்த சுல்தானுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மண்டையில் அவன் குடித்த பரிச்சயம் இல்லாத பானம் பரவி விகாரமான உருவங்களை பிறப்பித்தது. அந்த பெண் உலகளவு விரிந்து தன் துணியில்லாத மார்பின் ஊதாவட்டங்கள் இடையில் அவனை அணைத்து கொள்கிறாள். மூச்சு முட்ட மூச்சு முட்ட காதில் மிஷின் கண்ணின் படபடப்பு எப்போதும் ஒரித்து கொண்டிருந்தது. அதனுடன் எத்தனை மௌனமான ஓலங்கள். வியர்வை வெள்ளத்தில் எழுந்தான். கூடாரத்தில் விதவிதமான பூச்சிகளின் சப்தங்களும் அங்கங்கே சோம்பேறித்தனமான வெடிகளும் கேட்டன. இளம் காலையில் முகமது பாலத்தை கடந்து அந்த பக்கத்துக்கு சென்றான். அங்கே பாகிஸ்தானியர்கள் சுறுசுறுப்பாக தயார் நிலையில் இருந்தார்கள். பாலத்தின் அடிபாகத்தில் மிக நீள ஃபியூஸ் வைத்து டைனமைட் பொருத்தி கொண்டிருந்தார்கள். இந்திய படைகள் வந்துவிட்டால் பாலத்தை தகர்த்து எறிவதற்கு. அம்யூனிஷன் வரிசையாக நகர்ந்து கொண்டிருந்தது. பீரங்கிகள் வெடிக்க தயாராக இருந்தன. அவர்கள் மறைவில் பூமி குழிக்குள் பீரங்கிகளின் பின், ராக்கெட் சாதனங்களின் பின், வண்டிகளில் எங்கும் காத்திருந்தார்கள். அவர்கள் கண்களில் ஒரு அவநம்பிக்கை தெரிந்தது. சிப்பாய்கள் பொம்மைகள் போல கொடுக்கப்பட்ட உத்தரவுகளுக்கு பணிந்து ஓடினார்கள். சுல்தான் ஆசிஃபை தேடினான். அவன் மண்டை இன்னமும் கனத்து கொண்டிருந்தது. அவன் பிளட்டூனில் சிலர் முன்னே அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் கண்ணி வெடிகள் இல்லாத பிரதேசமாக ஓர் 2 ஃபர்லாங் முன் சென்று அங்கே இருந்த குழிகளில் பதுங்கி கொண்டார்கள். முன்னேறும் படைகளுக்கு முதல் பலி அவர்கள். அவர்கள் அதை அறிவார்கள். அவர்கள் மனத்தில் பயம் எப்போதோ விலகி அதற்கு பதில் ஒருவித டெஸ்பரேஷன் புகுந்திருக்க வேண்டும். அவர்கள் அந்த கடைசி கணத்துக்கு காத்திருந்தார்கள். அவர்களிடம் ஜெஸ்ஸூரை பற்றி செய்தி இல்லை. இந்தியர்கள் ஜெஸ்ஸூரை கடக்க முடியாது என்கிற போரின் தைரியம் அவர்களுக்கு திரும்ப திரும்ப அளிக்கப்பட்டிருந்தது. சுல்தான் மற்றவர்களுடன் பாலத்தின் மேற்கு புறத்தில் இருந்த போது அவர்கள் அந்த விமானங்களை பார்த்தார்கள். 3 விமானங்கள், இந்திய விமானங்கள் தான் அவை. அந்த இடத்துக்கு அருகில் மிக தாழ்வாக வந்து அவை உயரும்போது உடனே அந்த பாலத்தின் ஆன்டி ஏர்கிராஃப்ட் பீரங்கிகள் கோஷ்டியாக பரபரப்புடன் வெடித்து வானமெங்கும் பழிச்சிடுவதும், அந்த விமானங்களில் ஒன்றின் மேல், முதல் விமானத்தின் மேல் அந்த பீரங்கியின் ஷெல்கள் நிச்சயம் படுவதும், அந்த விமானம் நிலை இழப்பதும் தெரிந்தது. சுல்தான் மிகவும் ஆர்வத்துடன் மேலே பார்த்தான். குமாரின் விமானத்தின் கீழ்ப்பாகத்தில் அந்த ஷெல் வெடித்தது. வெடித்ததன் விளைவாக உடனே அவன் விமானத்தின் மின்சார அமைப்புகள் முழுவதும் தவறின. அவன் என்ஜினில் உஷ்ணம் மிக அதிகமாகி அதை காட்டும் முள் ஒரு சுற்று சுற்றியது. அவன் முன்பிருந்த பேனலில் சிவப்பு விளக்குகள் பல எரிய ஆரம்பித்தன. விமானத்தின் இடது பக்கம் எய்லரான் கிழக்கப்பட்டது. ஹைட்ராலிக்ஸும் ஏற்பட்டது. குமார் அதிக அவசரப்படவில்லை. அவன் உள்ளுணர்வும் பயிற்சியும் சொன்ன ஆணைகளை பரிசோதனைகளை செய்து பார்த்தான். விமானம் அதிவேகமாக மேலே ஏறிக்கொண்டிருந்த போது ஏற்பட்ட அடி அது. அதன் உடன் விளைவாக அவன் மேலேறிக்கொண்டிருந்த கதி குறைய ஆரம்பித்தது. ரட்டரை வைத்து திரும்ப பார்த்தான். விமானம் திரும்பவில்லை. பிச் கண்ட்ரோலை பின்தள்ளி கொண்டான். இருக்கிற வேகத்தை வைத்து சமாளிக்க பார்த்தான். ஆனால் உடனே எந்த நிமிஷமும் ஸ்டால் ஆகிவிடுவோம் என்கிற அச்சம் ஏற்பட்டது. அப்படியே ஆகிவிட்டால் விமானம் சுழன்று சுழன்று விழுந்துவிடும். அவனுக்கு தப்பிக்க சமயம் இருக்காது. இப்போது உடனே குதிக்க வேண்டும். அதற்கான இஜெக்ஷன் நிகழும்போது அது சற்று பின்வாங்கிய கோணத்தில் நிகழும். அதற்கான விமானம் சீராக நேராக இருப்பது நல்லது. குமார் சற்று சரித்து பார்த்தான். சரிந்தது. தன் உயரம் எவ்வளவு இருக்கும்? ஏராளம். பாராசூட் விரிந்துவிடும். குதிக்கலாம். குமார் தன் தலைக்கு மேல் இருந்த இஜெக்ஷனுக்காக லீவரை பிடித்து கீழே இழுத்தான். அவன் உட்கார்ந்திருந்த சீட்டுக்கு கீழே அமர்ந்திருந்த கார்ட்ரிட்ஜ் பற்றி கொண்டு விமானத்தின் மூடி முதலில் வெடித்து திறக்க ராக்கெட் சாதனத்தால் அவன் ஆக்ரோஷமாக ஆகாயத்தில் எறியப்பட்டான். குட் பை நண்பே என்று கடைசியாக விமானத்திடம் சொல்லிக்கொண்டார். குமார் முதலில் பந்தாகத்தான் எறியப்பட்டான். ஒரு பின்னோக்கிய அரைவட்டத்தில் அவன் சுருண்டு மேற்செல்ல அவன் மூளையில் பிரவகித்த அதிக இரத்தத்தில் அவன் கண்கள் மூடிக்கொண்டு இருக்க மூச்சு பிடித்தான். உச்சியிலிருந்து மிக வேகமாக விழ ஆரம்பித்தான். இப்போது அவன் பேராசூட் திறந்து கொண்டது. அதன் வார்கள் அவன் உடலில் சுருக்கிடப்பட அவன் உடல் ஒரு தடவை பிரேக் போட்டது போல் துடித்தது. பிறகு குமார் மிதந்து இறங்கினான்.
சுல்தான் முகமது குமார் இறங்குவதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அனுமானித்தபடி அந்த விமானி அந்த இடத்திலிருந்து 2 அல்லது 3 மைலுக்குள் பாலத்துக்கு அந்த பக்கம் சிக்கலான சோலை பிரதேசத்தில் இறங்குவான். சுல்தான் உடனே செயல்பட்டான். தன் ஆட்கள் 30 பேரை அழைத்து கொண்டான். ஒரு ட்ரக்கில் அடைத்து கொண்டான். குவேக், அவன் இறங்குவதற்குள் அவனை சூழ்ந்து விடலாம். அந்த ட்ரக் சீறி பாலத்தை கடந்தது. சுல்தான் அதன் டிரைவர் அருகில் உட்கார்ந்து கொண்டு குமார் இறங்குவதையே பார்த்தான். அவன் மிக வேகமாகத்தான் இறங்குகிறான். குமார் தான் இறங்க போகும் பிரதேசத்தை நோட்டமிட்டான். மரங்கள் அடர்ந்த பிரதேசம். மரத்தில் பாராசூட் மாட்டிக்கொண்டு விட்டால் தொங்க வேண்டும். காற்று கிழக்கு மேற்காக அடிக்க பாராசூட் இன்னும் தள்ளி தள்ளி அவனை கொண்டு சென்றது. அவன் விமானம் என்ன ஆயிற்று? மற்றவர்கள் என்ன ஆனார்கள்? மரங்களின் அடர்த்தியின் நடுவில் சமபூமி தெரிந்தது. எப்படியாவது அதில் இறங்கி விட வேண்டும். அசைந்து அசைந்து பார்த்தான். சுல்தான் முகமது நினைத்து கொண்டான், ஒரு இந்தியன் நான் காத்திருந்த இந்தியன். தொடரும்.